நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், சென்னை கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் மீட்புப் பணிகள் குறித்து அந்த குழுவின் தலைவர் தெரிவிக்கும் விவரங்கள்.
நாங்க வந்து ஒவ்வொரு தடமா மீட்பு பணியை நடத்தி இப்ப வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. தரைமட்டத்துக்கு கீழே உள்ள தளத்துல இப்ப மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. பணிகள் வந்து முடியும் தருவாயில் இருக்கிறது.
ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரும் நோக்கில் 2 படகுகளில் சென்றதாக கூறப்படும் இலங்கை தமிழரின் நிலை குறித்து மாறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் வேளையில், தமிழகத்தின் அகதி முகாமிலிருந்து பலர் காணவில்லை என்பது குறித்து சந்திரஹாசன் அவர்களின் பேட்டி.
ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஒரு அழைப்பு வந்ததாக சொல்லுகிறார்கள். அது சேட்டிலைட் தொலைபேசி மூலமாக வந்த அழைப்பு. கடலிலே இருக்கிறதுக்கு அறிகுறியான ஒரு அறிவிப்பு கிடைத்ததாக சில குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள்.
இந்தியாவில் வரதட்சணை கொடுமை தடுப்புச் சட்டம் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ள விவரங்களும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் முரளிதரன்.
புதனன்று கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பாலத்தீன 13 வயது சிறுவனின் மரண விசாரணை இன்னமும் முடியவில்லை என்று இஸ்ரேலில் இருக்கின்ற போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று இறுதி அடக்கத்தை செய்வதற்காக முகமது அபு காதிரின் குடும்பத்தினர் அவரது சடலத்தை பெற காத்திருந்தார்கள். புதனன்று தான் இஸ்ரேலிய போலீசாரால் 8 மணித்தியாலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக அந்த சிறுவனின் தந்தை கூறியிருக்கின்றார். வகுப்புவாத கலவரத்தை தவிர தனது மகனின் கொலைக்கு வேறு காரணம் இருந்திருக்கலாம் என்று கூறுமாறு தன்னை இஸ்ரேலிய போலீசார் வற்புறுத்தியதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அவரை வற்புறுத்தியதை இஸ்ரேலிய போலீசார் மறுத்திருக்கின்றார்கள்.
உகாண்டாவின் பிரதான விமான நிலையம் தாக்கப்படும் அபாயம் இருப்பதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. உள்ளூர் நேரப்படி 9 மணியிலிருந்து 11 மணிக்குள் அந்நாட்டின் தலைநகரான கம்பாலாவுக்கு அருகில் இருக்கும் என்டபே விமான நிலையத்தை தாக்குவதற்கு பெயர் தெரியாத பயங்கரவாத குழு ஒன்று குறிவைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க குடிமக்கள் அந்நாட்டிற்கு செல்லும் திட்டம் இருந்தால் அதனை மறுபரிசீலனை செய்யும்படி அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. தெற்கு சூடானுக்கும் காங்கோ குடியரசுக்குமான ஐக்கிய நாடுகள் அலுவலகமும் குறிவைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. கம்பாலாவில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் பயணிகளின் உடைமைகளை உகாண்டா பாதுகாப்பு படையினர் தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றனர். முன்னதாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவலை அடுத்து அமெரிக்காவுக்கு நேரடி விமானங்களை இயக்கும் நாடுகள் விமான நிலையங்களில் பாதுகாப்பு சோதனைகளை பலப்படுத்தும்படி அமெரிக்கா கூறியிருந்தது.
எகிப்தின் முன்னாள் அதிபர் முகமது மோசி அவர்கள் ராணுவத்தால் பதவி விலக்கப்பட்டு ஒரு வருடங்களில் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனம் எகிப்தில் மனித உரிமைகள் சீரழிவு நிலைக்கு வீழ்ந்திருப்பதாக எச்சரித்திருக்கின்றது. மோசி ஆதரவாளர்களை வாயடைக்கச் செய்வதற்காக கடந்த 12 மாதங்களில் 16,000 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களில் குறைந்தபட்சம் 8 பேராவது தடுத்து வைக்கப்பட்ட பொழுது இறந்திருக்கின்றார்கள். தடுத்து வைக்கப்பட்டவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு மோசமாக நடத்தப்பட்டதாக அம்னஸ்டி வாதாடுகின்றது. மோசிக்கு எதிரான சதி புரட்சியின் வருடாந்த நிறைவையிட்டு எகிப்து பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது. அவரது தடை செய்யப்பட்ட முஸ்லிம் சௌரத்த கட்சி கோப தினத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது.
ஈராக்கிய அரசு படையினர் ஈராக் சவுதி அரேபிய எல்லையை கைவிட்டு சென்று விட்டதால் அந்த பகுதியில் சவுதி அரேபியா தனது ராணுவத்தினர் 30,000 பேரை குவித்திருப்பதாக சவுதியின் அரசு தொலைக்காட்சியான அல் அரேபியா தெரிவித்துள்ளது. ஆனால் ஈராக்கிய ராணுவ அதிகாரிகள் இந்த தகவலை மறுத்துள்ளனர். 2 படைப்பிரிவுகள் இப்போதும் அங்கே நிலை கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஷியாக்கள் தலைமையிலான ஈராக்கிய அரசுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவு மோசமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஈராக்கின் சுன்னி கிளர்ச்சியாளர்களுக்கு சவுதி அரேபியா உதவுவதாக பாக்தாதில் இருக்கும் சில அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.
சோமாலியாவில் 2007 முதல் தமது ராணுவ பிரசனம் இருப்பதை அமெரிக்கா முதல் தடவையாக ஒப்புக்கொண்டிருக்கின்றது. அல்சபாப் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் சோமாலியா மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றிய படையினருடன் சேர்ந்து சுமார் 120 பேர் வரையிலான தமது படையினர் பணியாற்றுவதாக அமெரிக்க அதிகாரிகள் ராய்ட்டர் செய்தி சபைக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். நிறைய அமெரிக்க சிவிலியன் நிபுணர்கள் அங்கு ஆளில்லா உளவு விமானங்களை இயக்குவதாகவும் அமெரிக்க ஒப்பந்ததாரர்களிடம் ஆயுதம் தரித்த அமெரிக்க பிரஜைகள் ராணுவ சீருடையில் பணியாற்றுவதாகவும் கூறுகின்ற ஒரு பிபிசி செய்தியாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சோமாலிய ராணுவத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ராணுவ பயிற்சி வழங்குகின்றது.
சிரியாவின் கிழக்கு பகுதியில் மேலும் சில நிலப்பரப்புகளை ஐசிஸ் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு கைப்பற்றியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியில் இருக்கும் அந்நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயலையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர். ஈராக்கிய எல்லைப் பகுதியை ஒட்டியிருக்கும் அல் ஒமர் எண்ணெய் வயல் பகுதியிலிருந்து பிற இஸ்லாமிய கிளர்ச்சி குழுக்கள் பின்வாங்கிவிட அப்பகுதியை ஐசிஸ் கைப்பற்றியிருப்பதாக பிரிட்டனில் இருந்து செயல்படும் கண்காணிப்பு குழு ஒன்று தெரிவிக்கிறது. ஐசிஸ் மேலும் மேலும் நிலப்பரப்பை கைப்பற்றுவதோடு தனது பொருளாதார பலத்தையும் பெருக்கி வருகிறது என்பது மட்டுமல்லாது பிற இஸ்லாமிய குழுக்கள் எப்படி வெளிப்படையாக ஐசிஸின் ஆதிக்கத்திற்கு அடிபணிகின்றன என்பதையும் இந்த சம்பவம் காட்டுகிறது என திறனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். சென்னையில் கடந்த வாரம் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இன்றும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தற்பொழுது லண்டனில் இருக்கும் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையில் கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 61 உயர்ந்துள்ளது. இதுவரை 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். 6வது நாளாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பும் பணிகளிலும் மாநில அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஆந்திரா ஒரிசா மாநில அரசுகளுடன் இணைந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டாலும் சில உடல்கள் சிதைந்திருப்பதால் அவர்களது உடலை அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து ஆராயவும் இனிமேல் இதுபோன்ற விபத்துகள் நடக்காமல் தடுக்கவும் தற்போதைய விபத்திற்கு காரணமானவர்களை முடிவு செய்யவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சு ரகுபதி தலைமையில் ஒருநபர் ஆணையம் ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது. இன்று அங்கு நிலவரம் எப்படியுள்ளது என்பது குறித்து இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து சேகரித்து வரும் உள்ளூர் செய்தியாளர் முரளிகிருஷ்ணனிடம் கேட்டேன்.
நாளுக்கு நாள் வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. எப்போதுமான சுவாச காற்று இல்லாத காரணத்தினால இறப்பு விகிதம் வந்து அதிகமாயிட்டு இருக்குது.
இல்லை, மீட்பு பணிகளை பொறுத்தவரை அவங்க என்ன மாதிரியான மீட்பு பணிகள்லாம் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க? இந்த கீழே 2 தளங்கள் புதையுண்டதாக சொல்லப்பட்டது, அந்த தளங்கள்லாம் அணுகப்பட்டு விட்டதா? அங்கே இருக்கும் நபர்கள் எல்லாரும் மீட்கப்பட்டு விட்டார்களா அல்லது சடலங்கள் மீட்கப்பட்டு விட்டதா?
அந்த 2 தளங்கள் இன்னும் அணுகல. இப்போ இருக்கிற தளங்கள் வந்து இப்போ அடித்தளங்கள் இன்னும் அணுகவே இல்லை. மேல்பட்ட தளங்கள்ல அணுகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சாதாரணமா இப்ப 4 புல்டோஸ் 4 ஜேசிபி கிரேன் மூலியமா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம மோப்பனாய் வச்சு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெபிட் தொழில்நுட்பம் மட்டும் யார் யார் இருக்கிறா அப்படிங்கறத வந்து இப்போ இது பண்ணிட்டு வராங்க.
காயமடைந்தவர்களுக்கு எந்தெந்த மருத்துவமனைகள்ல என்ன மாதிரி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது, கவனிப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது?
காயமடைந்தவர்களுக்கு வந்து போரூர் ராமச்சந்திர மருத்துவமனையில வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையிலும் அரசு பொது மருத்துவமனையிலும் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் சீரிய முறையில அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நல்ல மருத்துவங்கள் தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு மருத்துவர்களும் அனைவரும் இதில் இணைந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
கட்டிடம் இடிந்து விழுந்த பகுதியில் இருக்கும் பிற மக்களின் மனப்போக்கு எப்படி இருக்கிறது?
இப்ப 5 நாள் ஆகிய நிலையில் அந்த துர்நாற்றம் வந்து ரொம்ப ஊரெங்கும் வீச தொடங்கியது. இதனால் தொற்று நோய் பரவுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். இதற்கு முன்னேற்பாடாக தமிழக அரசு வந்து தடுப்பூசி போடுவதற்கான முகாம்களும் செய்திருக்கிறார்கள். யாருக்கும் ஏதாவது அச்ச உணர்வு இருந்திருந்தால் அவர்கள் வந்து தடுப்பூசி போட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுத்திருக்கிறாங்க.
அந்த பகுதியில் இருந்து வீடுகளை காலி செய்ய யோசித்திருப்பதெல்லாம் செய்தி வந்து கொண்டிருக்கிறது.
அந்த கட்டடம் இடிந்து விழுந்த கட்டடங்களுக்கு சுற்றி உள்ள வீடுகள் வந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள், இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கட்டடம் இடிந்து விழுந்தால் நம் பாதிப்பு உயிர் சேதம் ஏதும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த முடிவினை எடுத்துக்கொண்டு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் தொற்று நோய் பரவாமல் இருக்கிறதற்காகவும் இதை வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க, இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள்
என்றார் உள்ளூர் செய்தியாளர் முரளிகிருஷ்ணன்.
தற்பொழுது லண்டனில் இருக்கும் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். இதனிடையே அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னையின் புறநகர் பகுதியில் ஏற்பட்ட அடுக்குமாடி கட்டிட விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி விரைவாக முடிவுக்கு வரும் என்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரி பிபிசியிடம் உறுதிப்படுத்தினார். அந்த கட்டிடம் இடிந்து விழுந்த அதே வேளையில் அதில் எவ்வளவு பேர் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியாத சூழலே நிலவுகிறது. எனினும் விபத்தில் பலியானவர்கள் மற்றும் மீட்கப்பட்டவர்களிடம் பேசிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் செய்தியாளர்களின் தகவலின்படி அங்கு 200 பேர் வரை இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்படியான பின்புலத்தில் இப்போது மீட்புப் பணிகள் எந்த அளவில் உள்ளன என்று அதில் ஈடுபட்டிருக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தமிழக பட்டாளத்தைச் சேர்ந்த டிஐஜி செல்வன் அவர்களிடம் கேட்டேன்.
நாங்க வந்து ஒவ்வொரு தளமா மீட்பு பணியை நடத்தி இப்ப வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்க தரைமட்டத்துக்கு கீழே உள்ள தளத்துல இப்ப மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. பணிகள் வந்து முடியும் தருவாயில் இருக்கிறது.
ஆனா வந்து சில செய்தி ஊடகங்கள்லயும் வந்து மக்கள் தரப்புலயும் வந்து இன்னும் வந்து 4-5 தளங்கள் வரைக்கும் தான் வந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்ற தகவல்கள் வெளியாகிறது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க சொல்றீங்க?
இல்ல இல்ல, அதாவது நான் வந்து நான் களத்திலிருந்து தான் பேசுகிறேன். நான் அதாவது நேற்று வரை நாங்கள் வந்து கட்டிடத்துடைய முற்பகுதியிலே அதாவது நிலத்தளவுக்கு முடித்து விட்டு பேஸ்மெண்ட்லேயே தேடுதல் நடவடிக்கை நடத்தி கொண்டிருந்தோம். நேற்று இரவு மற்றும் இன்று முழுவதும் பிற்பாதியிலே தரைத்தளம் மற்றும் பேஸ்மெண்ட்டிலே நாங்கள் தேடுதல் நடவடிக்கைகளை நடத்தி இப்போது முடியும் தருவாயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்.
காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை வந்து 200 பேர் அளவுக்கு இருக்கக்கூடும்னு ஊடகங்கள்ல வந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. மக்கள் வந்து அவர்களுடைய குறையாகவும் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில வந்து இதுவரைக்கும் 60 பேர்கள் மட்டும்தான் வந்து இறந்த நிலையில மீட்கப்பட்டிருக்காங்க.
அதாவது இந்த மதிப்பீடு என்ற விஷயத்துக்குள்ளே நாங்கள் வர விரும்பவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பணி மீட்பு பணி, ஒவ்வொரு இடிபாடுகளை அகற்றி அதில் முதல் 2 நாட்கள் மிகவும் கவனமாக யாருக்கும் சேதம் விளைவிக்காத வகையிலே அனைத்து விதமான தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு நாங்கள் 2 நாட்கள் மிகவும் முயற்சி செய்கிறோம். பிறகுதான் தேவைக்கு ஏற்ப கனரக இயந்திரங்களை பயன்படுத்தியுள்ளோம். இந்த மதிப்பீடுகளில் எத்தனை பேர் இருந்தார்கள், இன்னும் எத்தனை பேர் இருக்கக்கூடும் என்ற விஷயத்துக்குள் வரவில்லை. ஏன்னால் அது வந்து ஒரு விவாதத்தை கிளப்பும் விஷயம். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அளவுக்கு, பயிற்சி கொடுக்கப்பட்ட அளவுக்கு என்ன தேடுதல் நடவடிக்கைகள் நடத்த வேண்டுமோ அதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே வந்து என்ன மாநில அரசாங்கத்தினுடைய செய்திப்பிரிவு என்ன விவரங்களை வெளியிடுகிறதோ அதுவே அதிகாரப்பூர்வமான தகவல். மற்றபடி எத்தனை பேர் இருந்தார்கள், எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை வந்து மாநிலத்தினுடைய மற்ற பிரிவுகள் தான் அதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும், எங்களால் சொல்ல முடியாது.
பயிற்சி கொடுக்கப்பட்ட அளவுக்கு நாங்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுடைய குறிப்பில் நீங்க கூறியிருக்கீங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு முழுமையான மீட்பு பணின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியுமா?
இல்லை இல்லை, அதாவது அது சாதாரணமாக வந்த வார்த்தை தான், அதுல வந்து எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. அதாவது எங்களுக்கு அதாவது எங்களுடைய திறமை முழுமையும் உபயோகப்படுத்தி தான் நாங்கள் தேடுதல் பணியை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அர்த்தத்திலே தான் நான் சொன்னேன். எங்களை பொறுத்த மட்டிலே முழு வீச்சிலே முழு வேகத்துடனும் முழு அதாவது ஒரு மனிதாபிமானத்துடனும் ஒரு ஒரு உத்வேகத்துடனும் தான் நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டோம்.
அப்போ இந்த நிலையில வந்து அப்போ இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து பணி முழுமையா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிதானே?
கண்டிப்பாக நாளை மாலைக்குள் முடிவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன
என்றார் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தமிழக பட்டாளத்தை சேர்ந்த DIG செல்வன்.
டெல்லியிலிருந்து BBCயின் ஜெயக்குமார். வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த முக்கியமான விளக்கம் ஒன்றை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று அளித்துள்ளது. விவரங்களுடன் டெல்லியிலிருந்து BBCயின் சங்கீதா.
வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க போதிய ஆதாரமின்றி இந்த சட்டத்தின் கீழ் யாரையும் கைது செய்யக்கூடாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சட்டம் பழிவாங்கும் நோக்கில் சில சமயத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த தீர்ப்பு வந்துள்ளது. இதையடுத்து வரதட்சணை கொடுமை குற்றங்கள் தொடர்பில் குற்றவியல் தண்டனை சட்டம் 41 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள கோட்பாடுகளை நிறைவேற்றாமல் கைது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு மாநில அரசாங்கங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுவாக இந்திய வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு 498A கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீனின்றி உடனடியாக கைது செய்யப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற வழக்குகளில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீதான அறிக்கையை குற்றவியல் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையை தீர விசாரித்த பின்னர் நீதிமன்றம் திருப்தி பெற்றால் மட்டுமே கைது செய்வதற்கான ஆணையை பிறப்பிக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் இன்று அதன் தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. எனினும் சில வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை கைது செய்ததற்கான காரணத்தை நீதிபதி முன் காவல்துறை குறிப்பிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அறிவுரைகளுக்கு ஏற்ப காவல்துறையினர் நடக்காவிட்டால் அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது அந்தந்த துறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கூட பதிவு செய்யப்படலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் திருமண மோதல்களில் ஒரு பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நீதிபதி பிரசாத் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் வரதட்சணை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க இந்த உத்தரவு உதவும் என்றும் கூறுகிறார் மனித உரிமை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான சுதா ராமலிங்கம்.
இந்த உத்தரவாதம் வந்து யாரையுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லவில்லை. தகுந்த காரணம் இருந்தால் மாத்திரம்தான், நிச்சயமாக அவசியம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு பல்வேறான நேரங்களில் காவல்துறையினர் அவர்களுடைய பவர்ஸ் அப்யூஸ் பண்ணுவதற்காகவும் இது உபயோகப்படுத்தப்படுகிறது. லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் தவறான பொய்யான கம்ப்ளைண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரியான சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அவசியம் தானா, அதாவது அரெஸ்ட் பண்ணுவது அவசியம் தானாங்கிறது தான் இதை பற்றினது. இது இந்த 498A டௌரி ப்ரொவிஷன் ஆக்ட் செக்ஷன் 4 மாத்திரமல்ல, மற்ற எல்லா குற்றவியல் சட்டத்துல வரக்கூடிய மற்ற குற்றங்களுக்கும் கூட அப்ளை பண்ணப்படும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. மாஜிஸ்ட்ரேட்ஸ் கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க முன்னாடி இருப்பாட்டினா ரொட்டீனா எதையுமே கவனிக்காம அரெஸ்ட் பண்ண வாரண்டை கொடுத்துடுறாங்க, ரிமாண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதுவும் கூட கூடாது என்பதுதான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் கூறுகிறது.
இந்த சட்டம் வந்து பழிவாங்கும் நோக்கில் சில சமயத்தில் தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக இப்படி ஒரு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு அளித்திருந்தாலும், நிஜமாகவே இந்த வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இந்த தீர்ப்பு எந்த விதமான பாதிப்பையாவது ஏற்படுத்துமா? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா?
இந்த ஜட்மெண்ட்னால பெரிய பாதிப்பு வராதுங்க. இந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லுது, அவசியம் எல்லாமே யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா சொல்லுது. புகார்களை வந்து நீங்கள் ரெக்கார்ட் செய்யாதீங்க, ரெஜிஸ்டர் செய்யாதீங்க, நீங்க மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஒரு பேஸ்லெஸ்ஸான அலிகேஷனால எல்லாம் யாருடைய உரிமையையும் பறிக்க கூடாதுங்கிறதுனுடைய அடிப்படையில தான் அந்த தாத்பரியத்தில் தான் இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது
என்றார் மனித உரிமை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான சுதா ராமலிங்கம்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். இந்திய இலங்கை செய்திகள் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆஸ்திரேலியாவை நோக்கி ஆபத்தான கடற்பயணத்தை மேற்கொண்ட 153 இலங்கை தமிழ் அகதிகளை கொண்ட படகு நடுக்கடலில் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் இடைமறிக்கப்பட்டதாக வந்த செய்திகள் குறித்து இன்னும் நிச்சயமற்ற நிலை தொடர்ந்து இருக்கின்ற வேளையில், தமிழ்நாட்டிலிருந்து ஜூன் மாதம் மத்தியில் இலங்கை தமிழர்கள் சுமார் 100 பேர் வரை காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று ஈழ ஏதிலியர்கள் அமைப்பின் தலைவர் எஸ்ஜி சந்திரஹாசன் கூறுகின்றார். இதுகுறித்து அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
28 தேதி மட்டில் எங்களுக்கு ஒரு படகு கிறிஸ்மஸ் ஐலண்டுக்கு அருகிலே இருந்து ஒரு அவலச் செய்தி கொடுத்ததாக தகவல்கள் வெளிவந்தன. அது ஊடகங்கள் ஊடாக வந்த தகவல். அந்த தகவலை அடுத்து அந்த கொடுக்கப்பட்ட தகவலின்படி 153 பேர் கொண்ட ஒரு படகு பாண்டிச்சேரியிலிருந்து புறப்பட்டதாக கூறப்பட்டது. எமக்கு அது சில வேளையில் தகவல் சரியாக இருக்கலாம் என்றும், எனவே முகாம்களில் காரணங்கள் இல்லாமல் அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருவேளை இந்த பட்டியலில் சேர்ந்திருக்கலாம் என்று எண்ணி நாங்கள் ஒவ்வொரு முகாமாக யார் யார் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று விவரங்களை சேகரித்தோம். இதுவரையில் எங்களுடைய தகவல்களின்படிக்கு ஏறத்தாழ 57 பேர் தமிழ்நாடு அகதி முகாம்களிலிருந்து காணாமல் போயிருக்கிறார்கள். அது இவர்களாக இந்த படகிலே போனவர்கள் ஆக இருக்கலாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம்.
ஆனால் சந்திரராசன் அவர்களே, இந்த ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற இந்த படகிலே இருந்தவர்களின் எண்ணிக்கை 153 என்று செய்திகள் வந்திருக்கின்றன. நீங்கள் சொல்வது 50 சற்று மேற்பட்ட அகதிகள் தமிழ்நாட்டிலே காணாமல் போயிருப்பதாக உங்களுக்கு இதுவரை செய்தி வந்திருப்பதாக சொல்கிறீர்கள். மேலும் எஞ்சியிருக்கின்ற அந்த 100 பேர்கள் ஒருவேளை தமிழ்நாட்டிலிருந்து போனவராக இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிறதா?
முகாம்களை பொறுத்தளவில் எங்களுடைய தொண்டர்கள் அணி என்று வரும் பொழுது ஏறத்தாழ 500 பேர் மட்டும் பணி செய்யற காரணத்தினாலே ஒவ்வொரு வீடாக நாங்கள் அடையாளம் பார்த்து தகவல் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த 57 விட ஒரு சிலருடைய தகவல் இன்னும் சரியாக இல்லை. எதற்கும் முதலிலே அவர்களை பற்றி நாங்கள் முடிவெடுக்க முன்னர் அவர்களுக்கு கை தொலைபேசி இருந்தால் அந்த தொலைபேசிக்கு அழைப்பெடுத்து அதுவும் செயல்படாமல் இருந்தால்தான் 57 பேர் என்று நாங்கள் எண்ணியிருக்கிறோம். அதே நேரம் கீழ்புத்துப்பட்டு என்று சொல்லி பாண்டிச்சேரிக்கு வடக்கே இருக்கின்ற அகதி முகாமில் அருகிலே மீனவர் குப்பத்தில் ஏறத்தாழ ஒரு 40 பேர் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் அங்கு மீனவர்கள் குப்பத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களும் அதே நேரம் காணாமல் போய்விட்டார்கள். எனவே ஏறத்தாழ ஒரு 100 பேர் இந்தியாவில் இருந்து புறப்பட்டிருக்கலாம் என்றும் எஞ்சியோர் இலங்கையிலிருந்து வந்து சேர்ந்திருக்கலாம் என்றும் எண்ணியிருக்கிறோம். இது ஓரளவுக்கு ஒரு கணிப்பே தவிர அவர்களிடமிருந்து தெளிவான தகவல் வரும் வரைக்கும் சற்று சிரமமாக இருக்கும்.
இது குறித்து அந்த காணாமல் போனவர்களின் மற்ற இந்தியாவில் இருக்கின்ற குடும்பத்தினர் ஏதாவது இந்திய அதிகாரிகளிடம் புகார் ஏதாவது தெரிவித்திருக்கிறார்களா?
ஒரு உதாரணத்துக்கு முகாம்களிலே இருக்கிறவர்களை நாங்கள் உடனே அவர்கள் மனைவி குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அவர்கள் ஒரு சிலர் சென்ற 18ஆம் தேதி அதாவது ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஒரு அழைப்பு வந்ததாக சொல்லுகிறார்கள். அது சேட்டிலைட் தொலைபேசி மூலமாக வந்த அழைப்பு. கடலிலே இருக்கிறதுக்கு அறிகுறியான ஒரு அறிவிப்பு கிடைத்ததாக சில குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியும் ஓரளவுக்கு இவர்கள் படகில் போயிருக்கிறவர்கள் என்று எண்ண இடம் அளிக்கின்றது. போன ஆண்டு இறுதி பகுதியிலிருந்து பல நாட்களாக இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கு முக்கிய காரணம் நாங்கள் முகாம்களில் வீடு வீடாக சென்று இந்த தற்கொலை பயணம் அநியாயமானது, நாங்கள் போரிலே இழந்த இழப்புகளை விட இப்படி கழுதியிலே இழக்கிறதுக்கு என்ன நியாயம், இது தயவு செய்து இதிலே பங்கு கொள்ள வேண்டாம் என்று மக்களை திரட்டி அவர்களை தெளிவாக சிந்திக்க நாங்கள் முயற்சி எடுத்ததின் பலனாக ஒரு 8 மாதங்கள் எந்த பயணமும் மேற்கொள்ளப்படவில்லை.
ஆனால் இப்பொழுது இந்தியாவிலே இந்த அகதிகள் முகாம்களில் இருக்கின்ற நிலைமைகள் இன்னும் மேம்பட்டால் இது ஒருவேளை இந்த மாதிரியான நிலைமைகள் மாறலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். நீங்கள் அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், இந்தியாவிலே வாழுகின்ற வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற மக்கள் 40% மக்களை விட எம்முடைய மக்கள் சிறப்பாக வாழுகிறார்கள். நம்முடைய மக்கள் நல்ல உழைப்பாளிகள். பக்கத்திலே இருக்கின்ற கிராமத்தை விட எங்களுடைய முகாம்கள்ல நன்றாக மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு எங்க அந்த சுற்றாடலிலே இருக்கிற மக்கள் பெருந்தன்மையோடு எங்களை கவனிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்படி சொல்வது அநியாயமானது என்று எனக்கு படுகிறது.
ஈழ ஏதிலேர் அமைப்பின் தலைவர் SG சந்திரஹாசன். இதனிடையே ஆஸ்திரேலியாவுக்கு அகதி தஞ்சம் கோர படகில் பயணம் செய்த 153 இலங்கை தமிழர்கள் பிரச்சினை குறித்து தங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் ஏதும் இல்லை என்று ஐநா மன்ற அகதிகள் நிறுவனம் கூறுகின்றது. ஆயினும் தஞ்சம் கோரிகளை ஏற்றி வரும் படகு ஒன்று நடுக்கடலில் இடைமறிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் அப்படிப்பட்ட அகதிகளை பாதுகாப்பு கொள்கைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் தங்களுக்கு சர்வதேச பாதுகாப்பு தேவை என்று கோரினால் அந்த கோரிக்கைகள் அவர்களை நடுக்கடலில் இடைமறிக்கும் நாட்டின் நிலப்பரப்பில் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஐநா மன்ற அகதிகள் நிறுவனத்தின் நிலைப்பாடு என்று அந்த அறிக்கை ஐநா மன்றத்தின் அகதிகள் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளதில் கூறப்பட்டுள்ளது. தஞ்சம் கோருபவர்கள் பாதுகாப்பு குறித்த தேவைகளை பற்றி அவர்களிடம் முறையாகவும் தனித்தனியாகவும் கேட்க வேண்டும். அத்துடன் அவர்கள் தங்களது பாதுகாப்பு தேவை பற்றி விளக்கக்கூடிய அளவுக்கு அமைந்த வழிமுறைகளும் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஐநாவின் அந்த அறிக்கை கூறுகிறது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சி திமுக மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுக கூட்டணியிலிருந்து விலகக்கூடும் என்றும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. திமுக மீது இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு என்ன காரணத்திற்காக அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என்று அந்த கட்சியின் தமிழ் மாநில தலைவர் காதர் முஹிதீனிடம் கேட்டார் ஜெகதீசன்.
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் 40 தொகுதிகளில் முஸ்லீம் லீக் இருக்கு, இந்திய முஸ்லீம் லீக் இருக்கு, ஒரே ஒரு தொகுதி வேலூர் தொகுதி மட்டும் நாங்கள் வாங்கினோம். வேலூர் தொகுதியில் ஏன் வாங்கினோம்னா மூணு காரணம். ஒன்று, தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே அதிகமாக முஸ்லிம் சமுதாய வாக்கு உள்ள தொகுதி வேலூர் தொகுதி. ரெண்டாவது, வேலூர் தொகுதியில திமுகலகம் எப்பொழுதுமே மிக பலமானவும் வலிமையானதாக இருக்கக்கூடியது என்று ஊர் உலகம் தெரியும். மூணாவது, திமுக கழகத்து தோழர்களோடும் அங்கே உள்ள நண்பர்களோடும் முஸ்லீம் லீக் முஸ்லீம் சமுதாய மக்களும் அண்ணன் நண்பர்களாக உறவு கொண்டாடி நேசபாசத்தோடு இருக்கிற ஒரு பாரம்பரியம் வேலூருக்கு இருக்கு. இந்த அடிப்படையில தான் தொடர்ந்து பல முறை வேலூர்ல முஸ்லீம் லீக்கிற்கு அந்த தொகுதியை வாங்கினது ஒதுக்குனது எல்லாம். இந்த தேர்தலில் இந்த முஸ்லீம் லீகுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மானுக்கு வேலூர் தொகுதியில உள்ள பெரும்பான்மையான முஸ்லீம் வாக்காளர்களுடைய வாக்குகள் கிடைச்சது, நாங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைச்சது. அதே மாதிரி 6 தொகுதியிலையும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் குறிப்பா ஒரு 150,000 வாக்குகளாவது கிடைக்கணும் அப்படின்னு நாங்க கணக்கு போட்டோம். ஆனா கிடைச்சது என்னமோ ஒரு 70,000 வாக்குகள் தான். அந்த 70,000 வாக்குகள் கூட கிறிஸ்தவ சமுதாயத்துடைய மற்ற சமுதாயத்துடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொகுதிக்கு நாங்க எதிர்பார்த்த 25,000 வாக்குகள் தொகுதிகளுக்கு கிடைக்காம போயிடுச்சு.
அப்படி திமுகவினுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஜக சார்பில் அங்கே நின்ற ஏசி சண்முகத்தினுடைய தாக்கம்ங்கிறீங்க, தாக்கம்னா பணத்தாக்கமா அல்லது ஜாதி ரீதியிலான தாக்கமா அல்லது அங்கே இருந்த உள்ளூர் திமுகவினருக்கு அந்த குறிப்பிட்ட தொகுதியை உங்களுக்கு ஒதுக்கியதில் பிடிக்காமல் அவர்களுக்கு பாஜகவோடு இணைந்து செயல்பட்டதாக நீங்க நினைக்கிறீங்களா? என்ன காரணம்?
அது வேலூர் முஸ்லீம் லீகருக்கு ஒதுக்கல ஆரம்பத்துல சில நண்பர்களுக்கு வேறுபாடு உண்டு, அது கொஞ்சம் வெறுத்தது உண்டு. சில நேரங்களில் முஸ்லீம் லீகுடைய வேட்பாளர் நுழைய விடாம கூட அவங்க கார்ல அடிச்சு கண்ணாடி எல்லாம் உடைச்சாங்க. அந்த இது ஒரு முக்கியமான இதுதான். அப்படி கண்ணாடி உடைச்சவங்கள தலைமை நிலையத்தில இருந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அது வந்து அந்த ஊழியர் மத்தியில ஒரு வெறுப்பையும் உண்டாக்கி இருக்கலாம், அது ஒரு காரணம். தொகுதி கொடுத்த பிறகு அதுல எல்லாரும் மனம் ஒப்பி எல்லாரும் வேலை செய்வான்னு நம்பணும். அது நம்மளது மாதிரி நடக்கலைங்கிறது தான் குறைபாடு. அதான் எங்க குமரன் கும்பகோணத்தில் நடந்த எங்க மாநில செயற்குழுலதான் இது பூதாகரமா வெடிச்சிச்சு. பேசின அத்தனை பேரும் ரொம்ப வேகமா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு தீர்மானம் போட்டோம். இந்த சமுதாயத்துடைய குமரல்ல வந்து திமுக தலைமைக்கு போய் நேரடியா எடுத்து கூறுவது என்று எடுத்து வச்சிருக்கோம், தயார் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு டேட்டு கிடைச்சு தலைவருடைய அனுமதி கூட போய் சொல்லுவோம்.
இந்த குமரல், இந்த அதிருப்தி திமுக மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு இடையிலான உறவில் எதிரொலிக்கும் அப்படின்னு ஊடகங்கள்லாம் சொல்லுது. நீங்கள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகிடக்கூடும் அப்படின்னு எல்லாம் கூட வந்து ஊகங்கள் வருது. அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குதா உங்கள் கட்சி மட்டத்தில் திமுகவினர் மீது?
ஐயா, திமுகவுடைய கூட்டணி இந்திய முஸ்லீம் லீக் கூட்டணிங்கிறது திடீர்னு முளைச்ச கூட்டணி இல்லை. அது அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து நீடிச்சு வர்ற ஒரு கூட்டணி. அரசியலில் அந்த கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்றைக்கு கிடைக்கும்.
இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தமிழ் மாநில தலைவர் காதர் மொஹிதீன். ஈராக்கில் சிக்கியுள்ள இந்திய செவிலியர்களை ஐசிஸ் அமைப்பின் தீவிரவாதிகள் வேறு ஒரு இடத்திற்கு மாற்றி இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெயக்குமார்.
ஈராக் நாட்டில் நடந்து வரும் தொடர் வன்முறையால் திக்ரித் எனும் பகுதியில் சிக்கி தவித்த இந்திய நாட்டை சேர்ந்த செவிலியர்கள் அனைவரையும் ஐசிஸ் பிரிவினர் அப்பகுதியிலிருந்து பெயர் குறிப்பிடாத இடத்துக்கு கடத்தி சென்றுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சையத் அக்பருதீன் இன்று வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய போது இதை தெரிவித்தார். இருந்தபோதும் கடத்தப்பட்டுள்ள இந்த செவிலியர்களுடன் இந்திய அரசு தொடர்பில் உள்ளதாகவும் கூறிய அவர், அவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். திக்ரித் பகுதியில் பணிபுரிந்து வந்த அந்த செவிலியர்களில் பெரும்பாலானோர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அம்மாநில முதல்வர் உம்மன் சாண்டி இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்டுள்ள செவிலியர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வலியுறுத்தினார். இதனிடையே சையத் அக்பருதீன், ஈராக் நாட்டில் அச்சத்தில் வாழும் கேரள மாநிலத்தை சேர்ந்த செவிலியர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். புத்தரின் உருவத்தை தனது கைகளில் பச்சை குத்தியிருந்தார் என்பதற்காக இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிரிட்டிஷ் பெண்மணி தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்காக ஏற்றுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
புத்த பகவானுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட நயோமி மிஷெல் எனும் பிரிட்டிஷ் பெண்மணி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவொன்றை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. சம்பந்தப்பட்ட மனுவை இன்று ஆராய்ந்த மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு பின்பு இந்த தீர்மானத்தை எட்டியதாக மனுதார சார்பில் ஆஜரான சட்டவாதி விஸ்வ லிவேராடி தென்னக்கோன் பிபிசியிடம் தெரிவித்தார்.
மே காந்தாவகே மாணவ ஐதிவாசிகம் உள்ளங்கனை உணு பவ அப்பி கியாசிட்டி அத்தர ஏ ஏ பவ.
மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது சம்பந்தப்பட்ட பெண்மணியின் கைகளில் புத்த பகவானின் உருவம் பச்சை குத்தப்பட்டிருந்த காரணத்தினால் போலீசார் அவரை கைது செய்து நாடு கடத்தியதாக குற்றம் சாட்டினார். விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த போது சம்பந்தப்பட்ட பெண்மணி சில சிறைச்சாலை அதிகாரிகளினால் பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் அவரிடமிருந்த 2000 ரூபா பணத்தை பலவந்தமான முறையில் பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மனுதாரரை நாடு கடத்துவதற்கு நீர்கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதவான் எடுத்த முடிவு சட்ட விரோதமானதென்று தெரிவித்த வழக்கறிஞர் இவ்வாறான உத்தரவொன்றை பிறப்பிப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் நீதவானுக்கு அதிகாரங்கள் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். அரச தரப்பு வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது, சம்பந்தப்பட்ட பெண்மணிக்கு நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டால் அதன் மூலம் மத ரீதியிலான கலவரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்ததாக தெரிவித்தார். மனுதாரரின் பாதுகாப்பு கருதியே அவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் அரச தரப்பு வழக்கறிஞர். ஆயினும் இவ்வாறான செயல்களின் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்தார் நீதிபதி சலீம் மர்ஷூக். எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தடுப்பதற்கு தேவையான வேலை திட்டம் ஒன்றை தயார்படுத்துமாறு நீதிபதி சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டார். தன்னை சட்ட விரோதமான முறையில் கைது செய்து நாடு கடத்தியதன் மூலம் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக சுமார் 10 மில்லியன் ரூபாவை நஷ்டஈடாக பெற்றுத்தருமாறு கோரியே நயோமி மிஷல் எனும் பெண்மணி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.